வரும் ஒரு அலசல், உருவம் பார்த்து எள்ளல் வேண்டாமே.
தமிழக சிறுமி ஒருவருக்கு தற்போது வயது 12. அவளுக்கு 5 வயதாகும்போது ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்ட புதிதில் ஒரு நாள், "அம்மா, ஐ ஹேட் இட்லி, பட் மை ஹங்கர் டுக் இட் அவே" என்றாள். இவளின் அறிவை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவளின் தாய், இதுவரையில் தன் மகளின் 3 மிக முக்கியமான பள்ளிக்கூட அனுபவங்களை விகடன் இதழில் இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ளார்.
என் மகள் முதலில் பள்ளி ஆண்டு விழாக்களில் நடனமாட மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தாள். ஆயினும் அவள் நிறம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைசி வரிசையில் ஆட வைக்கப்பட்டாள். அடுத்ததாக அவள் உடல்வாகு காரணமாக எல்லா விளையாட்டுகளிலும் விரைவிலேயே வெளியேற்றப்பட்டு விடுவாள். 3வதாக அவள் வகுப்பில் உள்ள வட இந்திய மாணவிகளின் உருவம் சார்ந்த கேலி. இந்த மாணவிகளில் சிலர் என் மகளை நிறம் சார்ந்து உருவத்தை கேலி செய்தது மட்டுமல்லாமல் பட்டப்பெயர் வைத்தும் அழைத்திருக்கின்றார்கள். மகள் பள்ளியை மாற்றச் சொல்லி வீட்டில் தினமும் அழ ஆரம்பித்தாள். எங்களுக்கு அதில் உடன்பாடில்லை. நெருக்கடிக்கு பயந்து ஒரு இடத்தை விட்டு விலகுவது ஒரு தவறான பாடமாகிவிடும் என்று நம்பினோம். தோளின் வெள்ளை நிறத்தை மட்டுமே தங்களின் ஒரே சொத்தாக கருதுபவர்கள்தான் அடுத்தவர்களையும் அதை வைத்தே எடை போடுகின்றார்கள் என்று என் மகளிடம் நானும் என் கணவரும் பேசி அவளுக்கு புரிய வைத்தோம். சக மனிதர்களிடம் இருக்கும் நல்ல பண்புகளை அவர்களின் தனித்திறனை கவனிக்க இயலாமல் போவதும் அதனால்தான் என்பதை என் மகளும் போகப்போக புரிந்து கொண்டு தெளிவடைந்தாள். என் மகள் வகுப்பில் எப்போதும் முதல் மாணவியாக இருந்தாலும் இந்த 3 காரணங்களும் அவளுக்கு அந்தந்த வயதுக்கு அதிகப்படியான நெருக்கடியாகவே இருந்தன. நான் கவனித்த வரையில் எல்லா பள்ளிகளின் ஆண்டு விழாக்களிலும் கருப்பாக அல்லது மாநிறமாக இருக்கும் குழந்தைகள் குழு நடனத்தில் கடைசிக்கு தள்ளப்படுவார்கள். சிவந்த நிறமுடைய குழந்தைகள் எவ்வளவு ஸ்மாராக ஆடினாலும் அவர்கள்தான் முன்னின்று ஆட தகுதியானவர்கள் என்ற ஆசிரியர்களின் எண்ணத்தை பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது புரியாவிட்டாலும் வளர வளர புரிந்துவிடுகின்றார்கள். இவ்வாறு பல ஆசிரியர்கள் தங்களையும் அறியாமல் குழந்தைகள் மனதில் உருவம் சார்ந்த தாழ்வு மனப்பான்மையை விதைத்து விடுகின்றார்கள். என் மகளும் இதிலிருந்து தப்பவில்லை. ஆனால் அவள் வேறொரு யுக்தியை கையாண்டாள். கீபோர்டு வாசிக்க கற்றுக்கொண்டாள். எந்த பாட்டு கேட்டாலும் அதை பயிற்சி செய்வதுடன் தானாகவே புதிய இசைகளையும் வாசிப்பாள். பள்ளியின் இசை ஆசிரியர் அவள் ஆர்வத்தை கவனித்து விழாக்களில் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்தார். விளையாட்டை பொறுத்தவரை அவள் கையாளும் முறைதான் மிகவும் ரசிக்கத்தக்கது. ஆர்வம் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காததால் மகளால் எந்த விளையாட்டிலும் திறமையை காட்ட முடியவில்லை. ஆட்டத்திலிருந்து சீக்கிரமே வெளியேற்றப்பட்டு பெரும்பாலான நேரங்களில் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். எனினும் தற்போது வாலிபால், கூடைப்பந்து, கோகோ, இறகுப்பந்து இப்படி எல்லா போட்டிகளுக்கும் இவள்தான் வர்ணனையாளர். இவள் வர்ணனை செய்ததை பார்த்து விளையாட்டு ஆசிரியர் அதிலுள்ள நுணுக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்.
அன்பர்களே, உருவம் கண்டு எல்லாமே வேண்டும். தங்களின் நிறம், உடல் கட்டமைப்பு போன்றவற்றால் பலர், குறிப்பாக பள்ளிச்சிறார், கேலி கிண்டலுக்கு உள்ளாகி தாழ்வு மனப்பான்மையில் நல்வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள். விமர்சனங்கள் எப்போதும் எழுந்து கொண்டேதான் இருக்கும். ஆயினும் மிகச் சிலரே விமர்சனங்கள் எழ முடியாத இடத்துக்கு தங்களை மேன்மேலும் உயர்த்தி கொள்கிறார்கள்.
என் நெஞ்சு கலங்காதே, என்னாலும் தீகையாதே.
என் நெஞ்சு கலங்காதே.
ஒரு தையற்காரர் தனது கடையில் தைத்துக் கொண்டிருந்தார். அவரது மகன் அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். அதை ஓர் அழகிய பளபளக்கும் கத்திரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோலை அவர் அமரும் இடம் அருகே வைத்துவிட்டார். பிறகு ஊசியால் துணியை தைக்க தொடங்கினார். துணியை தைத்து முடிந்ததும் அந்த சிறிய ஊசியை எடுத்து தனது தலையிலிருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த அவரது மகன் அவரிடம், "கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது. அதை உங்கள் காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது மற்றும் மிகவும் மலிவானது. ஆனால் அதை உங்கள் தலை தொப்பியில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன்?" என்று கேட்டான். அதற்கு தந்தை, "நீ சொல்வது உண்மைதான். கத்திரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது என்றார்.
அன்புள்ளங்களே, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பது குறள். உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சிலிருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர். அதனால் ஒருவரது உருவத்தின் சிறுமையைக் கண்டு நாம் இகழக்கூடாது என்றார் வள்ளுவர்.
காண்கின்ற தேவன் காக்கின்ற நாதன், காண்கின்ற தேவன் காக்கின்ற நாதன், கண்ணாக காத்திடுவாரே.
ஒரு சமயம் வயது முதிர்ந்த அம்மா ஒருவர் தன்னுடைய காசோலையை வங்கியில் பணப்பரிமாற்றம் செய்பவரிடம் கொடுத்து எனக்கு 500 ரூபாய் பணம் எடுக்க வேண்டும் என்றார். உடனே அந்த வங்கி அலுவலகர் அந்த முதியவரிடம், 5000 ரூபாய்க்கு கீழே தொகை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுங்கள் என்றார். உடனே அந்த முதியவர் ஏன் என்று கேட்டார். உடனே அந்த அலுவலகர் சற்று எரிச்சலுடன் அந்த முதியவரிடம், இதுதான் வங்கி சட்டம், வேற எந்த விடயமும் இல்லைனா இடத்தை காலி பண்ணுங்க, உங்களுக்கு பின்னால நிறைய பேர் காத்திருக்காங்க என்று சற்றே கடுமையுடன் கூறினார். அந்த முதியவர் அமைதியாக தனது காசோலையை மீண்டும் அவரிடம் கொடுத்து, தயவு செய்து என் கணக்கில் உள்ள பணம் முழுவதையும் எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றார். அந்த அலுவலகர் அந்த முதியவர் கணக்கில் உள்ள பண நிலுவையை பார்த்த பொழுது அதிர்ச்சியானார். அவர் தனது தலையை ஆட்டிக்கொண்டு அந்த முதியவரிடம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பாட்டி, உங்கள் கணக்கில் 3.5 கோடி ரூபாய் உள்ளது, எங்கள் வங்கியில் இப்பொழுது பணம் இல்லை, எனவே தாங்கள் தயவு செய்து நாளை ஒரு நேரம் ஒதுக்கி வர இயலுமா என்று மிக பணிவோடு பவியமாக கேட்டார். உடனே அந்த முதியவர், இப்பொழுது நான் எவ்வளவு பணம் எனது கணக்கிலிருந்து எடுக்க இயலும் என்று கேட்டார். உடனே அந்த பெண், 3 லட்சம் வரை நீங்கள் எடுத்து கொள்ளலாம் என்றார். உடனே அந்த முதியவர் அந்த அலுவலகரிடம் 3 லட்சம் ரூபாய் தனக்கு வேண்டும் என்று கூறினார். அந்த அலுவலகரும் 3 லட்சம் ரூபாயை வேகமாக மிக பணிவுடன் கொடுத்தார். இப்பொழுது 500 ரூபாயை தனது கைப்பையில் வைத்துவிட்டு மீதம் இருந்த 2,99,500 ரூபாயை மீண்டும் அவளது கணக்கில் சேர்க்கச் சொன்னார் அந்த முதியவர். இப்பொழுது அந்த அலுவலகர் வாயடைத்து நின்றார். அன்பு இதயங்களே, ஒருமுறை IAS அதிகாரி உ சகாயம் அவர்கள் ஒரு மேடையில் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்.
எனது பக்கத்து வீட்டில் உள்ள ஒருவருக்கு வயது 60 இருக்கும். அவர் தபால் துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். அந்த வயதிலும் மனைவியோடு மிக அன்போடு வாழ்ந்து வந்தார். காலையில் தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு துணிகளை துவைத்து பொறுப்பாக வரக்கூடியவர். அன்று நேரம் கடந்தும் அவர் வரவில்லை. தேடிச் சென்றபோது அவர் சாலையோரம் விழுந்து கிடந்தார். பசியினாலும் இரத்தக் கொதிப்பு மிகவும் குறைவாக இருந்ததாலும் சாலையோரம் மயங்கி விழுந்திருந்தார். ஆனால் அவரை யாரும் கவனிக்கவில்லை. அப்படி கவனித்திருந்தாலும், காலையிலேயே குடித்துவிட்டு கிடப்பதை பார் என்று சொல்லி நாம் கடந்து செல்வோமே தவிர உண்மை நிலையை அறியக்கூட முயலப் போவதில்லை. அப்படி கைவிடப்பட்ட அவர் அதே இடத்தில் இறந்தும் போனார். அதேபோல் ஒருமுறை எனது தந்தை தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் இதே காரணத்தால் மயங்கி விழுந்தார். மதியம் விழுந்த அவரை அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்தில் யாரும் சீண்டவில்லை. ஒரு குடிகாரன் குடித்துவிட்டு கிடக்கிறான் என்ற எண்ணம்தான் அனைவருக்கும். மாலையில் அவர் தானாக எழுந்து தன்னைத்தானே சுதாரித்து வீடு வந்து சேர்ந்தார். மேற்கண்ட இருவரும் தங்கள் வாழ்க்கையில் மதுவினை தொடாதவர்கள், ஒரு நாளும் குடித்ததில்லை.
ஓர் அழகான இதயம் 1,000 அழகான முகங்களை விட சிறந்தது. எனவே அன்பு நண்பர்களே, அழகான முகங்களை விட அழகான இதயம் கொண்ட மனிதரை தேர்ந்தெடுப்போம். எல்லா மனிதரும் இறைவனின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வில் உருவத்தை, உடையை, படிப்பை, பணத்தை வைத்து யாரையும் மதிப்பிடாமல் மரியாதையுடன் நடந்து கொள்வோம். குடித்தவரோ குடிக்காதவரோ, சிறியவரோ வயது முதிர்ந்தவரோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ, யாராக இருந்தாலும் அனைவரின் மனிதத்தை மதித்து நடப்போம். இறுதியாக, தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்களுக்கு ஒரு சத்து மருந்து: விழுந்தால் அழாதே, எழுந்திரு. தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்துவிடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாக யோசி. ஏமாந்துவிட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். நோய் வந்தால் நொந்து போகாதே, நம்பிக்கை வை. உதாசீனப்படுத்தினால் உதராதே, உயர்ந்து காட்டு. உன்னை உயர்த்த நீதான் நம்பு, உன்னை மாற்ற நீதான் முடிவெடு.
என் விழியில் இமயம் போல தடை கோடி வரலாம், என் விழியில் என் சுமைகள் நீரருவியாய் விழலாம்.
உருவம் பார்த்து எள்ளல் வேண்டாமே. இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.